الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول ولا تبطلوا أعمالكم قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية رواه البخاري கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் மார்க்கத்தின் முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட ஹுத்துபாவுடைய உரையில் ஆட்சி அதிகாரமும் நீதி நேர்மையும் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் ஏற்றுக்கொண்ட இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த மார்க்கம் ஒரு முழுமையான பரிபூர்ணமான அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இந்த மார்க்கத்தில் வெறுமனை இபாதத்துகள் மாத்திரம் சொல்லப்படாமல், உதாரணமாக நீங்கள் எப்படி சொல்ல வேண்டும், எப்படி நோன்புகளை நோக்க வேண்டும், எப்படி ஜகாத்து கொடுக்கணும், எப்படி ஹஜ் செய்யணும் என்பது போன்ற நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மட்டும் சொல்லப்படாமல், நாம் பிறந்தது முதல் நாம் மரணிக்கும் வரை நமக்கு தேவையான ஏற்படக்கூடிய அத்தனை துறைகளிலும் மார்க்கம் தலையிட்டு அழகான அற்புதமான தீர்வை தரக்கூடிய ஒரே அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். இந்த மார்க்கத்தில் நீங்கள் எப்படி நீதமாக நடந்து கொள்ள வேண்டும், ஆட்சி தலைவராக நீங்கள் ஆக்கப்பட்டால், நீதிபதிகளாக நீங்கள் ஆக்கப்பட்டால், நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கிறனே என்பதை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களில் நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக ஆட்சி அதிகாரி என்பவர்கள் நீதத்தை கட்டாயம் பேணியாக வேண்டும் என்பதற்கு தெளிவான ஒரு சான்று என்ன என்று சொன்னால், திருமறை குர்ஆனின் சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 58வது வசனம். அதில் அல்லாஹ் பேசுகிறான், இன்னல்லாஹ யாமுருக்கும் அன் துஅத்துல் அவானாதி இலா அஹ்லிஹா வைதா ஹக்கம்தும் பைனன்னாசி அன்தஹக்குமோ பில்லாதில். நிச்சயமாக இன்னல்லாக நிச்சயமாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எவருக்கும் உங்களுக்கு கட்டளை போடுகிறான். என்ன கட்டளை என்று சொன்னால், அன்து அப்துல் அமானாத்தி இலாஹிலிஹா, அமானிதங்களை நீங்கள் முறையாக பேண வேண்டும், முறையாக பாதுகாக்க வேண்டும். யார் அந்த அமானத்திற்கு சொந்தக்காரர்களோ அவர்களுக்கு அந்த அமானத்தை முறையாக கொடுத்தாக வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று அல்லாஹ் பேசுகிறானே. நம்ம நினைக்கிறோம், அமானதம் என்று வந்துவிட்டால் காசு பணத்தை கொடுத்து வாங்குறோமா இல்லையா, பொருளை கொடுத்து வச்சுக்கிறேன், நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன், அடுத்த வாரம் அடுத்த மாதம் வாங்கிக்கிறேன், அப்படின்னு காசு பணத்தையோ பொருளையோ நாம் இன்றைக்கு அமானதமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவைகள் மாத்திரம் அமானதம் அல்ல, ஒரு பொறுப்பு ஒரு பதவி என்று வந்துவிட்டால், உதாரணமாக பள்ளிவாசுடைய இமாம் பொறுப்பு, இமாமத்து பொறுப்பு என்ன, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அமானிதம், நம்மை அல்லாஹ் கணவனாக ஆக்கியிருக்கிறானே அது என்ன அமானிதம், மனைவியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறானே அது என்ன அமானிதம். அப்ப ஒரு ஜமாத்துடைய ஒரு இயக்கத்துடைய தலைவராக முத்தவல்லிகளாக இன்னும் பல பொறுப்புகள் வந்து கொண்டிருக்கிறோமே, இந்த பொறுப்பு என்பது பதவி என்பது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அமானிதம் என்று சொன்னால், சாதாரண இந்த பொறுப்புகளே அமானிதம் என்று சொன்னால், நீங்கள் எம்எல்ஏக்களாக ஆக்கப்பட்டால், நீங்கள் எம்பிக்களாக ஆக்கப்பட்டால், நீங்கள் மந்திரிகளாக பிரதமர்களாக நீங்கள் ஆக்கப்பட்டால், அந்த அமானிதத்தை எப்படி பேணணும் என்பதற்கு இந்த ஆயத்து அழகான சான்று. மட்டுமில்லாம வைதா ஹக்கம்தும் பைனன்னாசி அந்த ஹக்கமோ பிலாதில், மக்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவன் வேண்டியவன் வேண்டாதவன், ஏழை பணக்காரன், தெரிந்தவன் தெரியாதவன் என்கிற பாகுபாடு நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும்,
தெரிந்தவனாக இருந்தாலும் தெரியவனாக இருந்தாலும் நீங்கள் இறைவனுக்கு பயந்து நீதத்தை நீதமாக சொல்லுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் ஏன் எப்போது அருளப்பட்டது என்று சொன்னால், நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து மக்காவை வெற்றி கொள்றாங்களே, அன்றைக்கு மக்கா என்பது இன்றைக்கு ஏறக்குறைய அமெரிக்காவை போன்று, இப்படி அமெரிக்கா எப்படி பெரிய ஒரு வல்லரசாக கருதப்படுகிறதோ அது மாதிரி மக்கா என்பதும் பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அரசாக அன்றைக்கு கருதப்பட்டது. நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் மதீனாவுக்கு போறாங்க, ஒரு ஆட்சி அதிகாரத்தை மதீனாவில் நிறுவினார்கள். அதை நிறுவி பல ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தை செய்து கொண்டிருக்கிற போது ஹிஜ்ரி 8வது ஆண்டு மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி வர்றாங்க. ஏன் வர்றாங்க? மக்காவை கைப்பற்ற வேண்டும் என்கிற நோக்கத்திலே, மக்காவுடைய வெற்றிக்காக கொஞ்சம் நெருங்கி வரலாமே, மக்காவுடைய வெற்றிக்காக வர்றாங்க. அப்படி ஹிஜ்ரி 8 மக்காவுடைய வெற்றிக்கு வந்து மக்காவை கைப்பற்றி முழுமையாக ஆட்சி அதிகாரம் இந்த மக்கா மாநகரத்திலும் என்னுடைய ஆட்சி அதிகாரமாக இருக்கிறது என்பதை அறிவித்தார்கள். அப்படின்னு அறிவிச்சு விட்டு காபாவுக்குள்ள போவனே, உள்ள போய் 2 துழுவனே அப்படின்னு ரசூல்லா ஆசைப்படுறாங்க. அப்படி ஆசைப்பட்டா காபாவுடைய சாவி வந்து ரசூல்லாவுடைய கையில் இருக்கு. யாருடைய கையில் இருக்கிறது? உஸ்மான் பின் தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு சாவி. பாரம்பரிய காலமாக இன்னைக்கு பாத்தீங்களாக்கு சல்மான், கிங் சல்மான் இருக்கிறாரு, அவர் கையில் காபாவுடைய சாவி இருக்கிறதா? கிங் அப்துல்லா இருந்தாரு, அவருடைய கையில் சாவி இருக்கிறதா? இல்ல. இந்த உஸ்மான் பின் தல்ஹா இருக்கிறாங்களே, அவங்களுடைய முன்னோர்களுடைய கைகளில் தான் பாரம்பரியமாக காபத்துல்லாவுடைய சாவி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உஸ்மான் பின் தல்ஹா நபிகள் நாயகத்துடைய மக்காவுடைய வெற்றிக்கு 1 முன்னால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஒரு சஹாபி உஸ்மான் பின் தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு, அவருடைய கையில் காபாவுடைய சாவி இருக்கிறது. நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துக்கு அதிபராக இருக்கிறாங்க, மக்காவை கைப்பற்றிட்டாங்க, அவங்க நினைச்சிருந்தா அந்த சாவி என்ன செய்திருக்க முடியும்? அவர்கள் வாங்கி தன் கைவசம் வைத்திருக்க முடியும். ஆனா என்ன பண்ணுவாங்க? உஸ்மான் அவர்களே, நான் மக்காவுக்குள்ள போக ஆசைப்படுறேன், காபாவுக்குள்ள போக ஆசைப்படுறேன், உள்ள போய் 2 தொழுவ ஆசைப்படுறேன், எனக்கு கொஞ்சம் அந்த சாவியை தாங்க, நான் தொடர்ந்து உள்ள போய் என்னுடைய இபாதத்தை முடிச்சு போட்டு வந்து என்ன செய்திருவேன், உங்கள்கிட்ட சாவியை கொடுத்துருவேன் அப்படின்னு கேட்பாங்க. அந்த சாவியே சாவியை கொடுப்பாரு. ரசூலுல்லாஹ் உள்ள போய் தொடர்ந்து தொழுது அங்கிருந்து மக்களுக்கு தாவா செஞ்சு போட்டு பயான் எல்லாம் செஞ்சு போட்டு வெளியே வருவாங்க. வெளியே வரும்போது ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்த நபிகள் நாயகத்திற்கு மிக நெருங்கிய ஒரு சஹாபி அலி பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு, அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் நபி, இந்த மக்கா மாநகரத்தை கைப்பற்றி விட்டீர்கள், எனவே இந்த காபாவுடைய சாவியை நீங்களே வைத்துக் கொள்ளலாமே, ஏன் மறுபடியும் உஸ்மானிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று யார் கேட்கிறது? அலி பின் அபி தாலிப் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றாங்க, நீங்க ரசூலே, நீங்க ஆட்சி தலைவரே, காபாவுடைய சாவியை நீங்களே வச்சுக்கிறீங்க என்று அலி அவர்கள் சொன்னார்கள். சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் வந்து கொடுக்க முற்படுறாங்க. அப்படி கொடுக்க முற்படுவதற்கு முன்னால் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான், இன்னல்லாஹ் யாமுருக்கும் அன்து அப்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, நீங்கள் ஒரு அமானதத்தை வாங்கினால் அதை நீங்களே வைத்துக் கொள்ள வேண்டாம், அந்த அமானதத்தை யார்கிட்ட வாங்கினீங்களோ என்ன செய்யுங்க, திருப்பி நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வருது. ரசூல் என்ன பண்ணாங்க? அதை அப்படியே கொடுத்துட்டாங்க என்கிற இந்த ஹதீஸை பல்வேறு முஹத்தீதுகள் தன்னுடைய கிதாபுகள்ல பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, எந்த ஒரு சாவியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் என்ன, அல்லாஹ்வுடைய அமானிதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கலாம், அவர் பிரதமராக இருந்தாலும் அவரை பிரதமராக ஆக்கியது யாரு? மக்கள். இது ஒன்றும் மன்னராட்சி அல்ல. இந்தியா என்பது ஒரு சுதந்திர நாடு, இந்தியா என்பது ஒரு மக்களாட்சி நடக்கக்கூடிய நாடு. அப்ப மக்கள் இந்த பதவியை கொடுத்துக்கிறாங்களே, ஒரு அறிவிப்பை செய்கிறோம், ஒரு உத்தரவு போடுகிறோம் என்று சொன்னால் இந்த உத்தரவின் மூலமாக எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்க என்பதை யோசிக்க வேண்டுமா இல்லையா? மக்கள் அதாவது ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் காலத்துல யாராவது சின்ன ஒரு ஆள் கஷ்டப்பட்டா ரசூலுல்லாஹ் பயப்படுவாங்களா? கலீஃபா உபர பயப்படுவாங்களா? ஒரு ஹதீஸ் நான் பதிவு பண்றேன், அபூதாவுல இந்த ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய வீதியில போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு எலும்பும் தோலுமாக இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்தை பார்ப்பார்கள். ஒட்டகத்தை பார்த்து விட்டு சஹாபாக்கள் கேட்பாங்க, என் அருமை சஹாபாக்களே, இந்த ஒட்டகம் யாருக்குரியது? இப்படி மெலிந்து போய் எலும்பும் தோலுமாக இருக்கிறது என்று கேட்பாங்க. சஹாபாக்கள் ஒரு ஆளுடைய பேரை சொல்லுவாங்க. அப்ப நபிகள் தான் சொல்லுவார்கள், என் அருமை சஹாபாக்களே, இந்த ஒட்டகத்துடைய ஓனர் இருக்கிறார்கள், ஒட்டகத்திற்கு சொந்தக்காரர், அவர் இந்த ஒட்டக விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். இந்த ஒட்டகத்திற்கு முறையான தீனி போடவில்லை, முறையாக தீனி போடாத காரணத்தால் இந்த ஒட்டகம் மெலிந்திருக்கிறது. இந்த ஒட்டகத்தை பத்தி யார் ஒட்டகத்தின் உரிமைக்காரரோ அவர்கிட்ட என்ன செய்வார், அல்லாஹ் விசாரிப்பான் என்று அறிவிக்கிறார்கள். இதை பாடம் பெற்ற இந்த நாட்டை இந்த உலகத்துடைய பல்வேறு பகுதிகளை ஆண்ட ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சியில அவங்க ஒரு பாதையில போய் இருப்பாங்க. செத்து போன ஒரு ஆடு கணக்கு, அந்த செத்து போன ஆட்டை சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, இந்த ஆடு செத்து போய் விட்டது, இந்த செத்து போன ஆடு யாருக்குரியது என்று கேட்பார்கள். சஹாபாக்கள் சொல்வார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, இந்த ஆடு யாருக்குரியது எங்களுக்கு தெரியல, இந்த ஆட்டை பத்திய ஞானம் எங்களுக்கு இல்ல அப்படிங்குவாங்க. ஹலீஃபா சொல்வார்கள், நான் அல்லாஹை அஞ்சுகிறேன், இந்த ஆட்டு விஷயத்தில் அல்லாஹ் என்னை விசாரித்து விடுவானோ, இந்த ஆட்டுக்காக நான் தண்டிக்கப்பட்டு விடுவானோ என்று நான் அஞ்சுகிறேன். ஏன் என்று சொன்னால், என்னுடைய சாம்ராஜ்யம் என்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட இடத்துல ஒரு ஆடு செத்து கிடக்கிறது, ஒருவேளை உறவு இல்லாமல் செத்திருக்குமோ, நோயிலே செத்திருக்கிறோமோ, ஒருவேளை அதை நான் பார்க்கவில்லை என்ற காரணத்தால் என்னை அல்லாஹ் விசாரித்து தண்டித்து விடுவானோ என்ற அச்சம் என்னை வாட்டுகிறது என்று ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க. செத்துவிட்டார் இன்னார் மரணித்து விட்டார். ஏழை எளிய மக்களுங்க அவங்க பிள்ளைக்காக ஒரு அம்மா சொல்லுவாங்கல்ல, என் பேத்திக்காக 3 லட்சம் சேர்த்து வச்சேன், 3 லட்சங்கள் பல ஆண்டுகள் சேர்த்து வைத்த பணம் திடீரென்று செல்லாமல் போய்விட்டது. அந்த அம்மாவுக்கு இன்னும் ஞானம் கூட கிடையாது, செல்லாமல் அறிவிச்சிருந்தாலே ஒரு டேட் அரசாங்கம் கொடுத்திருக்கு, அந்த அளவுக்கு தெரியல. கிராமத்து அம்மா அப்ப ஹார்ட் அட்டாக் வந்து மூத்தா போனாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஏறக்குறைய 1-2 பேர் அல்ல, நிறைய பேர் மூத்தா போயிடுறாங்க. நீங்க வரும்போது பாத்துருக்கலாம், திடீரென்று பெரிய கியூ நிக்கி பெரிய லைன்ல மக்கள் நிப்பாங்க. ஏன் நிக்கிறாங்க? அவங்க என்ன பிச்சை எடுக்கவும் நிக்கிறாங்க, அவங்க சொந்த காசு, அவங்க உழைத்த காசு, அவங்க உழைத்த காசு எடுக்க முடியாம பேங்கல மேல பேங்க் இருக்குது. படியில ஒவ்வொரு படியா வந்து ரோடு வர, நீங்க மெட்ராஸ் மாதிரி ஊர்களை பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்கில் என்ன காலையில போனவங்க மாலை வரக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்களே. இன்னும் சொல்ல போனா நின்று திடீரென்று வேங்கி என்ன அறிவிக்கிறா அப்படின்னு சொன்னா பணம் இல்ல. அப்ப என் அருமை சகோதரர்களே, இது ஒரு திட்டமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க. எவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்க யோசிச்சு பாருங்க. அப்ப ஒரு அரசாங்கத்தை ஒருத்தர் நடத்துறாரு அப்படின்னு சொன்னா மக்கள் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, இது நல்ல திட்டமா கெட்ட திட்டமா என்பதை நீங்கள் அவங்க யோசிக்கணும். பேச்சு மட்டும் எப்படி பேச்சுன்னு சொன்னா, இது ஒரு அற்புதமான திட்டம், இந்த திட்டம் சரியான திட்டம், இந்த திட்டத்திற்கு பல நன்மைகள் உண்டு என்று அறிவித்து விட்டு 50 நாட்களில் இந்த திட்டத்தின் வெற்றி உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் என்னை தூக்கில ஏத்துங்கள் பேசுறார். 50 நாளையில இதோட ரிசல்ட் வந்து ஓபன் தெரியவா தெரிஞ்சு போயிருமா? நல்ல திட்டம் நல்ல ரிசல்ட்டா போயிருமா? நல்ல ரிசல்ட்டாக ஆகவில்லை என்று சொன்னால் என்னை என்ன செய்யுங்கள், தூக்கில ஏத்துங்கள். இல்லை என்று சொன்னால் என்னை உயிரோடு தீயிட்டு கொளுத்துங்கள். கோவாவில் பேசியது, என்னை உயிரோடு தீயிட்டு கொளுத்துங்கள். நான் கேட்கிறேன், இது அவங்க பறக்க அந்த உயிரோடு தீயிட்டு கொளுத்தல யாருடைய பாலிசி? குஜராத்ல முஸ்லிம்களை கொண்டாங்களே, எப்படி கொண்டாங்க? தீயிட்டு கொளுத்தினார்கள், கேஸ வச்சு, ஸ்டவ்வை இதை வச்சு, சிலிண்டரை வச்சு தீயிட்டு கொளுத்தக்கூடியது. நான் கேட்கிற ஒரு நாட்டுடைய பிரதமர் இப்படி பேசலாமா? நாட்டுடைய பிரதமரை நெருங்க முடியும், தீயிட்டு கொளுத்தது உண்டு, அவரை நெருங்கி பண்ண முடியுமா? அவர்தான் நாட்டுடைய தலைவர், அவர் உத்தரவு போட்ட இது காசு, அவர் உத்தரவு போட்ட இது பேப்பர். அந்த அளவுக்கு பவரில் இருந்து கொண்டு என்னை தூக்கில் ஏத்துங்கள், தீயிட்டு கொளுத்துங்கள் என்று பேசுகிறார் என்று சொன்ன. பேசுறது மட்டுமில்ல, கோவாவில் ஆள ஆரம்பித்து விட்டார். அழுவது வந்து அவருடைய ஸ்டைல் இல்லை, அவர் கம்பீரமாக பேசக்கூடியவர், கம்பீரமாக பேசக்கூடியவர். ஒரு அழுகிறார் என்று சொன்னால் நாடகம் ஆடுகிறார், தெரிஞ்சு போயிருச்சு. ஆக பைத்தியக்கரத்தரமான வேலையை செஞ்சு போட்டோம், மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, இனிமே வர முடியாது, இது ஒழுங்கா வராது என்கிறதால எப்படி எங்கே அழ வேண்டுமோ, எங்கே சிரிக்க வேண்டுமோ, எங்கே வேகமாக பேச வேண்டுமோ, எங்கே மெதுவாக பேச வேண்டுமோ, அந்த மாதிரி பேச என்ன பண்றாங்க, மக்களை ஏமாத்துறாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய அரசாங்கம் என்ன செய்யும் சொன்ன, ஒரு திட்டத்தை போடுவதற்கு முன்னால இந்த திட்டத்தினால எனக்கு என்ன நன்மை என்று பார்க்காமல், இவருடைய நண்பர்களுக்கு என்ன நன்மை என்று பார்க்காமல் இதன் மூலமாக நாட்டுடைய ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பாயுதா என்று பார்ப்பதுதான் இஸ்லாமிய கலாச்சாரம் இஸ்லாமிய திட்டமாக இருக்கிறது என்பதை சொல்லி இஸ்லாமிய அரசாங்கத்தை ஆட்டாங்கல அவங்க எல்லாம் எவ்வளவு எளிமையா வாழ்ந்தாங்கிறதுக்கு சின்ன ஒரே ஒரு வரலாறை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். கலீஃபா உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவங்க பெரிய பெரிய ஜனாதிபதி, அவங்க என்ன பண்றாங்கன்னா சொன்ன மாதிரி கரெக்டா வருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளு வெளிநாட்டு தூதர்கள் வந்து வர்றேன்னு கேக்குறாங்க, ஆள் அனுப்பி தூதர்கள் அனுப்பி கேட்பாங்க, கலீஃபா வாங்கன்ட்டாங்க. கலீஃபா வாங்கன்னு சொன்ன உடனே வெளிநாட்டு தூதுக்குழுக்கள் வந்து கலீஃபாவை பார்க்க மதீனாவுடைய பள்ளிவாசலுக்கு வந்துடுறாங்க. வந்தா கலீஃபா என்ன பண்ணல, சொன்ன தேதியில சொன்ன நேரத்துல வர முடியல, கொஞ்சம் லேட் ஆக்குறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் நேரம் லேவுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு கூட கொஞ்சம் லேட்டா பிறகு என்ன செய்யறாங்க, கலீஃபா வெளியே வர்றாங்க. கலீஃபா வெளியே வந்து உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வந்து அந்த மக்களை பார்த்து நான் தாமதத்தாக வந்துவிட்டு அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, நான் லேட்டாக வந்ததின் காரணம் என்ன என்று சொன்னால் நான் வைத்திருக்கக்கூடிய உடுத்த வைத்திருக்கக்கூடிய ஒரே ஆடை இந்த ஆடை தான். நான் வெளியே வர்றதுக்கு வெளியே வந்து உங்களை எல்லாம் பாக்குற மாதிரி உங்களை எல்லாம் சந்திக்கிற மாதிரி நான் வச்சிருக்கக்கூடிய ஒரே துணி என்ன, இந்த துணி மட்டும் தான் இடத்துல இருக்கிறது, இந்த துணி அழுக்காகி விட்டது, இந்த துணி அழுக்கு என்ற காரணத்தால் இதை நான் துவைச்சு காய போட்டுட்டேன், சாதாரண ஒரு கீழாடையை மட்டும் கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள இருந்தேன், இது காய வேண்டாமா இல்லையா, துவைச்சது காயனே, அது காய்வதற்காக காத்து கொண்டிருந்தேன், இப்பொழுதுதான் இந்த துணி காய்ந்தது, காய்ந்த வீட்டு போகிறேன், அதை போட்டுக்கிட்டு வெளியே இருந்து உங்களை சந்திக்கிறேன், இந்த லேட்டுக்கு இதாங்க காரணம் என்று கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆடையை வச்சுக்கிட்டு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் பிரதமர் இருக்கிறாங்க, பிரதமரா இருக்கிறாங்க, கோட் சூட் போடுறாங்களே 10 லட்சம் டிவித்தேன்னு சொல்லிவிட்டு கோட் சூட் மட்டும் என்ன 10 லட்சம், இதெல்லாம் எவ்வளவுக்கு நியாயம் யோசிச்சு பாருங்க. அப்ப என் அருமைய சகோதரர்களே, நீ இதை நம்ம மக்கள்கிட்ட சொல்லணும், அதாவது பத்திரிக்கை போடுறான இந்தியாவின் மகாத்மாவே, சில பத்திரிகையை போடுறான் இந்தியாவின் மகாத்மாவே, இந்தியாவின் கருப்பு பணத்தை ஒழித்தவரே என்றெல்லாம் போடுறேன், இதெல்லாம் இல்ல, இவங்க காசு வாங்கிட்டு அநியாயம் பண்றாங்க, பத்திரிகை தப்பா பண்ணது என்பதை சொல்லி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஆண்டாங்கல. உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 4 கலீஃபாக்கள், இன்னும் பல நல்லவர்கள், அவங்க எல்லாம் எப்படி ஆட்சி பண்ணாங்க, எவ்வளவு எளிமையா வாழ்ந்தாங்க, எப்படி மக்களை பாதிக்காம இருந்தாங்க, எப்படி ஒரு ஆடு செத்து போயிட்டா கூட இந்த ஆட்டுக்காக அல்ல என்னை விசாரித்து தண்டிப்பான பயந்தாங்க, இதுதான் இஸ்லாமிய மார்க்க இஸ்லாமிய சட்டம் என்று இஸ்லாத்தை வெறுமனை நாம் பின்பற்றக்கூடிய மக்களாக இல்லாமல் இஸ்லாத்தை படித்து இஸ்லாத்தை புரிந்து முடிந்தவரை இஸ்லாமிய பிரகாரம் நாம் வாழ்ந்து இந்த இஸ்லாமிய உண்மையான கொள்கையை பிற மக்களுக்கு நான் முஸ்லிம் மக்களுக்கு சொல்லக்கூடிய அன்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ்வுக்கு அருள்வானாக என துஆ செய்து முடிக்கிறேன். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அதாபன் நார். இன்னல் ஹம்துலில்லாஹ், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய 2வது ஹுதுபாவுல வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். போன வாரம் எதை பற்றி பார்த்தோம்னு சொன்னா அநியாயக்காரர்களுடைய அநியாயத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அதிகம் கேட்க வேண்டிய துஆ ரப்பி நஜ்னி மினல் கௌமி வாலிமீன். இது போன வாரம் பார்த்த துவா. இந்த வாரம் சேம் அநியாயக்காரர்கள் சூழ்ச்சி பண்றாங்களே, அவர்கள் பண்ணக்கூடிய சூழ்ச்சி, அவர்கள் பண்ணக்கூடிய சதிவேலைகள், இவைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகமாக துவா செய்ய வேண்டும். ஏன் என்று சொன்னால், நீங்க முந்தா நாள் ஒரு செய்தியை பார்த்திருப்பீங்க, மத்திய அரசு டாக்டர் ஜாக்கிர் நாயகுடைய அந்த ஒரு இது வச்சுக்கிறாங்களே, அந்த அமைப்பு என்ன பண்ணாங்க, தடை பண்ணிட்டாங்க. அதாவது இந்த பண மாற்றத்துக்காக மக்கள் அலைஞ்சிட்டு இருக்காங்க, இந்த நேரத்தை பயன்படுத்தி என்ன பண்ணணுமோ கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பயங்கரமான ஒரு சூழ்ச்சி பின்னப்பட்டு, முஸ்லிம்களுக்கு எதிரான சூழ்ச்சி பின்னப்பட்டு படிப்படியாக அந்த சதிவலைகளை அரசாங்கம் அமல்படுத்தி கொண்டிருக்கிறது என்ற காரணத்தால் நம்ம நிறைய அல்லாத துவா செய்யணும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதுல ஒரு ஹதீஸ், இமாம் அபூதாவூத் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தங்களுடைய அபூதாவூதின் 1537வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை செய்வார்கள். என்ன துஆ என்று சொன்னால், அதாவது சூழ்ச்சிகளுக்கு மக்கள் சூழ்ச்சி பண்றாங்க, பாரசீகம் சூழ்ச்சி செய்கிறது, ரோம் சூழ்ச்சி செய்கிறது, மக்காவுடைய அபூஜஹில் கூட்டம் என்ன செய்கிறது, சூழ்ச்சி பண்ணுகிறது என்று சூழ்ச்சி பண்ணுகிறார்கள், சதி பண்ணுகிறார்கள் என்ற அச்சம் ஏற்பட்டால், அந்த செய்தி கேள்விப்பட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட துஆ செய்வாங்களா, அல்லாஹும்ம இன்னா நஜஅலுக ஃபீ நுஹூரிஹிம் வநஊது பிக மின் ஷுரூரிஹிம் என்கிற துஆவை அதிகமாக செய்வார்கள் என்று ஹதீஸ் இருக்கிறது. மறுபடியும் ஞாபகம் ஊட்டுகிறேன், உங்களுடைய துஆக்களை நீங்கள் இதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், அல்லாஹும்ம இன்னா நஜஅலுக ஃபீ நுஹூரிஹிம் வநஊது பிக மின் ஷுரூரிஹிம் என்பது அந்த துஆவாக இருக்கிறது. என்ன பொருள் என்று சொன்னால், அல்லாஹும்ம அல்லாஹ்வே இன்னா நஜஅலுக ஃபீ நுஹூரிஹிம் அவர்களுடைய சூழ்ச்சிகளை இட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. அரபியில் நஹர் என்று சொன்னால் கழுத்தை அறுக்கிறது. குர்பான் கொடுக்கறாங்க, இன்னா அதைனாக அல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் வன்ஹர் என்று சொன்னால் குர்பானி கொடுங்கள் என்று பொருள். இந்த நஹருடைய பன்மை தான் நுஹூர். அல்லாஹ்வே அவர்கள் எல்லாம் எங்களுக்கு எதிராக என்ன பண்றாங்க, சதி வேலை சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், அந்த சூழ்ச்சிகளை முறியடிப்பாயாக, அந்த சூழ்ச்சிகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்று கேட்டுவிட்டு, வநஊது பிக மின் ஷுரூரிஹிம் அந்த சூழ்ச்சிகள் ஷர்ரண்டா தெரியும் உங்களுக்கு, ஷர்ரண்டா என்ன, தீமை கெட்டது, ஷர்ருடைய பன்மை ஷுரூர். அல்லாஹ்வே அவர்கள் சூழ்ச்சிகளுடைய அந்த ஷுரூர்கள் அந்த தீங்குகளை விட்டு என்ன செய்வாயாக, எங்களை பாதுகாப்பாயாக, அவர்களுடைய சதிகளை விட்டும், அவர்களுடைய சூழ்ச்சிகளை விட்டும், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டும் என்ன செய்வாயாக, எங்களை பாதுகாப்பாயாக என்கிற அழகான துஆ. என் அருமை சகோதரர்களே, அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக ஃபீ நுஹூரிஹிம் வநஊது பிக மின் ஷுரூரிஹிம் என்கிற துஆ உள்பட இது போன்ற சந்தர்ப்பங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துஆக்களை கேட்டாங்களோ, கேட்க சொன்னாங்களோ, சஹாபாக்கள் எப்படி போட்டி போட்டு அதை மனப்பாடம் பண்ணி அமல் பண்ணாங்களோ, அப்படி இந்த துஆக்கள் இந்த போர்டில் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இது போன்ற துஆக்களை மனப்பாடம் செய்து அதிகம் அதிகம் ஓதக்கூடிய அன்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ்க்கு எதிரிகளுடைய சதி தீங்குகளிலிருந்து நம்முடைய சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாத்து இந்த சமுதாயத்தை ஒற்றுமை மிக்க ஒரு சமுதாயமாக, கண்ணியமிக்க ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயத்தை அல்லாஹ் ஆக்கி, இதன் மூலமாக நம்முடைய இம்மையிலும் மறுமையிலும் மகத்தான ஒற்றுமையின் மூலமாக, இஸ்ஸத்தின் மூலமாக அல்லாஹ் இம்மையிலேயும் கண்ணியம் தரணும், மறுமையிலேயும் கண்ணியம் தரணும், இம்மையிலேயும் வெற்றி தரணும், மறுமையிலேயும் வெற்றி தரணும் என்று துவா செஞ்சு நம்ம எல்லாம் மறுமையில இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த சொர்க்கமாகிய அந்த சொர்க்கத்தில் நபிமார்களோடு சஹாபாக்களோடு இது போன்று தங்கக்கூடிய வாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக என துவா செய்து முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் வஅதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார் வஆகிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.